நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம சமுதாயத்தில் உள்ள திறமை படைத்த மனிதர்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கலைஞர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பேர் UMT ராஜா. UMT அப்படின்னா என்னன்னு கேட்டால் உன்னால் முடியும் தம்பி ராஜா அப்படின்னு சொன்னார். சரி, அதை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். 100 மில்லி தங்கத்தில் அதி அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சினிமா இப்போ இந்த ஜுராசிக் பார்க் வந்தது, இப்போ வரக்கூடிய சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக செய்து அதை பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க. ஆனால் இவர் பிரம்மாண்டத்தை சின்னதாக காமிக்கிறாரு. சரி, இவரோட திறமைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ராஜா, சொல்லுங்கள்.
என் பேர் வந்து UMT ராஜாங்க. UMTங்கிறது வந்து இன்சிலாக நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தாரக மந்திரம், அதைத்தான் வந்து என் பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது போக நான் வந்து கையில் பச்சையே குத்திருக்கிறேன். அந்த முடியுங்கிற வார்த்தை தான் வந்து என்னை இந்த அளவுக்கு முன்னோக்கி செல்லுது. அதான் பிரம்மாண்டன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு நிகழ்வுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு காரணம் அந்த UMT தான். அதில் வந்து நான் UMT ராஜா அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
நிறைய விஷயங்களை டேட்டூயிங் அப்படின்னு பச்சை குத்திருக்கிறோம். ஆனால் அவர் கையை காமிச்சார் UMT. அவர் சொன்ன மாதிரி அதை காமிக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு அவருக்குள்ளே எழுது. சரி, இப்போ இந்த தங்கம் 100 மில்லியில் சின்ன தீக்குச்சியில் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். நம்மளையே பிரமிக்க வைக்குது. நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. உண்மையிலே அதி அற்புதமான கலைஞர். இதை அதை பற்றி பேசலாம், சொல்லுங்கள்.
அதாவது இளைஞர்கள் மத்தியில் ஏதாவது பெரிய அளவில் சாதிச்சு காட்டணும், எல்லோரும் மூக்கில் விரலாக வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது, பெரிய அளவு சாதிக்கணும்னா சிறிய அளவில் என்னுடைய நகைத்தொழில், நான் வந்து நகைத்தொழிலாளி, நான் நகைத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு வெளியே ஒரு கிரவுண்டுக்கோ மலைக்கோ போய் தலகலாக நடந்தோ அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்ம தொழிலில் வச்சு நம்ம என்ன இந்த உலகத்துக்கு வித்தியாசமாக காட்ட முடியும்னு யோசிக்கும் போது 100 மில்லிகிராம் தங்கம், அதாவது 1 கிராம் அப்படிங்கிறது வந்து 1000 மில்லி, அதில் ஒரு பகுதி 100 மில்லிகிராம் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தயம் அளவு தங்கத்தை அதை வந்து மெலிதாக தகுடு இழுக்கணும். அந்த வெங்காய தோல் இருக்குல்லங்க, அந்த அளவுக்கு சன்னமாக தகுடு இழுத்து அதில் வந்து சிறிய சிறிய உருவங்கள், அதாவது மான், யானை, ஒட்டகம் இது போன்ற விலங்குகள் உருவங்களை ஒரு 45 உருவங்களை வரைந்து, அந்த வெந்தய அளவு உள்ள தங்கத்தில் 45 உருவங்கள் வரைந்து அதை தனித்தனியாக கட் பண்ணுறது, அதாவது வால்பம் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமா அதையெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அதை எடை போட்டு பார்க்கும்போது வெறும் 100 மில்லிகிராம். இது வந்து சாதாரண பாமரர்கள் பார்த்து வியக்கிறத விட எங்கள் நகைத்தொழிலில் வல்லுநர்கள், நகைத்தொழிலை வல்லுநர்களே பார்த்து 100 மில்லியில் இது பண்ண முடியுமா, சாத்தியமில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அதை எடுத்து அவங்ககிட்ட காட்டும் போது அவங்க பிரமித்து இதை வந்து சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்கள் துறையிலேருந்து இந்த 100 மில்லி சாதனை பண்ணதில் எனக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது.
உங்களுக்கு ஏதோ ஒன்று சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், அதனால பரம்பரையாக நீங்கள் நகைத்தொழிலில் வந்திருக்கிறதுனால அந்த கலை நுணுக்கங்கள் அது ஒன்றும் உங்களுக்கு கை கொடுத்துருக்குது இல்லைங்களா?
இந்த நுணுக்கங்கள் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜின் சொல்லலாம். எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கோவை பேரூர் கோயிலில் வந்து எங்கள் கொள்ளு தாத்தாலாம் சிற்ப வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது நான் உங்கள் புகைப்படத்தை தான் பார்த்துருக்குறேன். அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க உங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் வந்து சிற்ப வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு, கோயிலில் போய் இந்த சிற்பங்கள்லாம் உங்கள் தாத்தா தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் தொட்டு உணர்வேன். ஆனால் அந்த ஒரு இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு சிற்பம் பண்ணுறதுக்கு எனக்கு கற்பனை வர்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. அதை வந்து நான் வளர்த்திக்கிட்டேன், எனக்குள்ளே இருக்குங்கிறத அடையாளப்படுத்தி காட்டினாங்க. அதை வந்து நான் பயிற்சி மூலயமா எடுத்து இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நுண்ணிய வேலைப்பாடுகள்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கை நடுக்கமெல்லாம் இருக்கும். அது வந்து எனக்கு கை நடுக்கமெல்லாம் வராது காரணம் யோகா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே 12 வயசுலேருந்தே நான் யோகா பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த யோகா மூலிமா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணிய பொருள் பண்ணும்போது எப்படி கைகள் நடுக்கம் வரும், இந்த யோகா மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கம் இருக்காது. ஒரு ஓவியம் வரைவதாலும் சரி, சிற்பம் செய்வதனாலும், ஏன் நான் மிமிக்கிரி பண்ணுறேனே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நடிகர் மாதிரியாவோ ஒரு செய்தி வாசிப்பாளர் மாதிரியா மிமிக்கிரி பண்ணுறேன், அதுவும் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா தான். யோகாவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேசும்போது அதை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறோமே, அதுவும் ஒரு மெடிடேஷன் தான். அப்போ அதை அப்படியே நம்ம பதிவு பண்ணி அவங்கள மாதிரியே பேசுகிறது தான் அந்த மிமிக்கிரி. அதுவும் கூட நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
சரி, இப்போ நீங்கள் யோகா சொன்னீங்க இல்லையா, இப்போ 100 மில்லியில் 45 இவரு உங்களை எப்படி, இப்போ எதுக்காவது நீங்கள் கண்ணாடி மேக்னிஃபையிங் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதை எப்படி பண்ணுறீங்க? அது இல்லாமல் இப்போ நீங்கள் என்கிட்ட காமிச்ச ஆல்பத்தில் அந்த தீக்குச்சியில் பண்ணியிருக்கிறீங்க, அதையும் பற்றி விரிவாக சொல்லுங்களேன் அந்த ரெண்டையும்.
தீக்குச்சின்னா அதாவது தீக்குச்சியோட அளவு காட்டுறதுக்காக ஒரு தீக்குச்சிக்கு மேலே தங்கத்தில் வந்து இப்போ 5 ஆகஸ்ட் ஒரு சிறிய உலகத்திலேயே சிறிய தேசிய கொடி, அது சிறிய இந்தியா மேப்பு, காந்தி, அப்துல் கலாம், நேரு, பாரதியார், இந்த சிறிய சிறிய உருவங்கள்லாம் சேர்ந்து 100 மில்லிகிராமில் இந்த தீக்குச்சிக்கு மேலே வச்சு அந்த அளவை காட்டுறதுக்காக நான் தீக்குச்சி மேலே வச்சு இப்போ ஒரு சமீபத்தில் 5 ஆகஸ்ட் அதாவது நம் முன்னோர்கள் வீர மரணம் அடைந்த தியாகிகளிலெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் அந்த நமக்காக சுதந்திரம் வாங்கி பாடுபட்டவங்களை நினைவு கூறணும் அப்படிங்கிற வகையில் என்னுடைய பங்கு, என்னுடைய நகைத்துறையில் வந்து இந்த சிற்பங்களெல்லாம் நான் படைச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் கண்ணாடி இல்லாமல் லென்ஸ் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து யோகா தான் முக்கிய காரணம். யோகாவில் பார்த்தீங்கன்னா பத்மாசனமெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தன்னிலை மறந்து அப்படியே ஒருநிலைப்படுத்தும் தன்மை அதிகரிக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த யோகா வந்து இந்த சிற்பங்கள் செய்வதற்கும் ஓவியம் வரைவதற்கும் வந்து எனக்கு மிகவும் கை கொடுக்குது.
மிமிக்ரி பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா,
ஆமாங்க,
செய்து காமிங்களா நம்ம நேயர்களுக்காக?
கண்டிப்பாக கண்டிப்பாக. இது மாதிரி நிறையா துறை தனியார் தொலைக்காட்சியிலாம் நிறையா பண்ணியிருக்கிறேன். உங்களுக்காக உங்கள் துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் மாதிரியாக நான் பேசி காட்டுறேன், அது யாருங்கிறத நீங்களே வந்து சரியாக இருந்தால் கணிச்சுக்குங்க.
செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. கைலாசத்திலிருந்து எமலோகத்தை சோதனையிட வரும் சுகேஷ பெண்மானிக்கு குண்டு துளைக்காத 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள புல்லட் ப்ரூட் புலிடெஷ் ஒன்று விசேஷ முறையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது.
மன்னிக்கணும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைலாசத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து புல்லட் ப்ரூட் புலி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் எங்கேயோ ஒரு தொலைக்காட்சியில் பண்ண ஒரு சிறிய நிகழ்வு தான் இங்கே நான் பேசினேன். இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த புல்லட் ப்ரூப் ட்ரெஸ் வந்து பொதுமக்களே போட்டுக்கோணும் போல் இருக்குது. அவ்வளோ நிகழ்வுகள் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு வந்து வேதனையாக தான் இருக்குங்க மேடம். இப்போது அடுத்து வந்து முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து நம்ம அரங்கத்தில் பேசியிருந்தால் எப்படி இருக்கும்?
தங்க தமிழகத்தின் மங்காத கனிமொழியாக உங்க கடலையாய் பொங்கி குலுங்கும் சங்க தமிழை ஏங்க தழுவி இணையாக இடை சேர்த்து புன்னகை பொங்கும் சிங்கத்தமிழன் எங்கள் தம்பி என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டு வீணை குரலில் தேனாய் நயம் பாடும் பகவனாம் உள்ளத்து ஓவியமாய் என்றும் அழியாத என் உயிரினும் வேளாண் உடன்பிறப்புகளே வணக்கம்.
அடுத்து இந்த மக்கள் அரங்கம், அரட்டை அரங்கம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயா விசு அவர்கள் வந்து நம்ம அரங்கத்தில் பேசியிருந்தாரு.
பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இனி பிறக்க போற குழந்தைகளே, உங்க எல்லாத்துக்குமே இந்த விசுவோட வணக்கம். என்ன ஆமா, உங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா? ஓட்டு இருக்கிறவங்க கவனமா கேளுங்க, இல்லாதவங்க கேடு கட்டு போங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட சின்ன என்ன தெரியுமா, வர்ற தேர்தல பாப்பண்டாங்கண்ணா வணக்கம்.
அருமையா பண்ணீங்க சரோஜ் நாராயண சுவாமி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இவ்வளையோ வருஷங்கள் கழிச்சு அவங்களுடைய வாய்ஸ் வந்து உங்க மூலமா கேட்டதுக்கு நன்றி.
மேடம் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் குழந்தையா இருக்கும் போது வானொலி அப்படிங்கறது அன்னைக்கு தொலைக்காட்சியில இல்லை, வானொலியில தான் அதெல்லாம் கேட்கும்போது அவங்க சரோஜ் நாராயண் சாமிங்கிறவங்க வந்து அவங்க பெண்மணியா ஆனாங்கிறதும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குரல் வந்து அந்த வயசுலேயே எனக்கு பதிவாச்சு. அவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரோஜ் நாராயண் சாமி சரோஜ் நாராயண் சாமி பேசும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஜென்ஸ்ன்னு நினச்சி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க ஜென்ஸ் இல்லைங்க, அவங்க ஒரு லேடி அப்படின்னு சொன்ன, அதாவது அவங்க குரல் வந்து என் இதயத்தில் எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கறக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேங்க.
அதாவது செய்திகள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பட்டு திருச்ச மாதிரி அவ்வளோ தெள்ள தெளிவாக பேசுவாங்க. ஒரு நியூஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு செய்தி வாசிப்பாளர். சரி, இப்போ இந்த ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்வுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க, அது என்ன நிகழ்வுன்ட்டு?
அது வந்து மேடம் அது அதோட தலைப்பு வந்து சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லிங்க. அதாவது ஒரு தனி நபர் வந்து பல்வேறு திறமைகள், அதாவது பல்கலை வேந்தர்னு சொல்லுவாங்கல்லங்க, யோகா டான்ஸ் மிமிக்ரி இப்படி எல்லா திறமைகள் உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாங்க. தமிழகத்தில் முழுவதாக தேர்வு பண்ணி அதில் நான் போய் படிப்படியாக என்னுடைய திறமைகளை எல்லாம் காட்டி அதில் நான் வின் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிமிக்ரி பண்ணேன், டான்ஸ் பண்ணேன், யோகா பண்ணேன், அப்புறம் சிற்பம் மேடையிலேயே வந்து சிற்பம் பண்ணுறது, அப்புறம் கிருக்கல்கள் ஓவியம்னு சொல்லி அந்த நடுவர்கள் வந்து அந்த மேடையில் வந்து ஒரு பேப்பரில் அப்படி கிறுக்கி கொடுப்பாங்க, அதையே வந்து அந்த இடத்துலையே வந்து அதை ஒரு ஓவியமாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு சமுதாய கருத்து சொல்லுவேன். இப்படி எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் பண்ணி சகலகலா வல்லவன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கினேன் நான்.
சரி, அப்புறம் யோகா சொன்னீங்க இல்லைங்களா, அந்த யோகா மூலமாக நீங்கள் பண்ண இன்னும் இப்போ நிறைய விஷயங்கள் அது மூலமாக தான் பண்ணியிருக்கிறீங்க. மன ஒருமுகப்பாடு, அதுக்கப்புறம் அந்த கை நடுக்கம் இல்லாதது எல்லாமே வந்து யோகா மூலமாக தான் அப்படின்னு சொன்னீங்க.
முன்னோர்கள் சித்தர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பயணிக்கணும் அப்படிங்கும் போது அன்னைக்கெல்லாம் வந்து சாந்தி ஆசனம், அதாவது தண்ணியில வந்து நெட்ட நெடுக அப்படியே படுத்துக்குவாங்க. படுத்து அது பாட்டுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கண் விழிச்சு நடந்து போயிருக்கிறாங்க. இது நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வண்ணம் பண்ண விஷயம் நான் படிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதைய பத்தி நான் யோகா பண்றேன், ஏன் நம்மளால அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்கும் போது சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அதுக்காக கோவை குறிச்சி குளம், அந்த குளத்தில் போய் நான் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் நான் பயிற்சி எடுத்து அதை பண்ணி பார்த்தேன். பல முறை பண்ணி பண்ணி தண்ணிக்குள்ளேயே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது எனக்குள்ள நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு வலிமை தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலேயே பத்மாசனம் போட்டு சம்மணம் போட்டு 2 மணி நேரம் பத்மாசன நிலையில் வந்து தண்ணீரில் மிதந்து ஒரு சாதனை நிகழ்த்தி பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக அந்த சாதனையை நான் வந்து முறியடித்தேன். அப்படின்னு சொல்கிறத விட நம்ம முன்னோர்களோட அடையாளத்தை வந்து நம்மனாலே முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே காட்டினேன் அப்படி தான் சொல்லணும்.
சரி, இப்போ இவ்வளோ விஷயத்தையும் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள்லாம் வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அல்லது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
மறக்க முடியாத நிகழ்வுகள்னா இப்போ நொடிக்கு நொடி நான் நினச்சிட்டு இருக்கிற நினைவுகள்னு கூட சொல்லலாம். அது வந்து நினைக்காம இருந்தா தானே மறக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மெய் செலுத்த விஷயம் வந்து ஏதோ பெரிய தொலைக்காட்சியில் பண்ணிட்டேன், பத்திரிகையில் பண்ணிட்டேன், உறவினர்கள்லாம் பார்த்து கேட்குறாங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. இப்போ என் விஷயத்தில் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரே விஷயம், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் என்னை கட்டி தழுவி பாராட்டி என்னை கூட புகைப்படம் எடுத்து அதை வந்து நான் வீட்டில் வச்சு டெய்லி வழிபட்டுருக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாதனைகளை எல்லாம் அப்துல் கலாம் ஐயா வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் அவருக்கு கடிதமாக அனுப்பி இது மாதிரியாக ஒரு சாதனையெல்லாம் பண்ணியிருக்கிறேன், உங்களை சந்திக்கணும் அப்படின்னு கடிதம் போட்டேன். அது வந்து 2 வாரம் கழித்து வந்து எனக்கு பதில் வந்தது. 2 வாரம் கழித்து நிச்சயமாக உங்களை நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கடிதம் வந்தது. அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன், அது அவரை சந்திக்க முடியல. அப்துல் கலாம் ஐயா வந்து கோவை கல்லூரிக்கு வருகை தந்திருந்தார். அந்த சமயத்தில் வந்து அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அவர் தங்கி இருந்த இடத்துக்கு நான் போகிறேன். போய் அதிகாரிகிட்டையெல்லாம் காட்டி இந்த மாதிரி ஐயா வந்து எனக்கு கடிதம் போட்டிருக்காருங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து முறைப்படி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் பார்க்க முடியும், இந்த கடிதத்தை வச்செல்லாம் நாங்கள் திடீர்னு இது பண்ண முடியாது அப்படின்னு பேசும்போது நான் என்னுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து காட்டினேன். சார் நான் வந்து இது மாதிரி என்ன நுட்பங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன், பாட்டில் கண்ணாடி பாட்டலுக்குள்ளே ஐயாவோட உருவத்தை வரைஞ்சிருக்கிற பெயிண்டில் இதை நான் அது வந்து அன்பளிப்பாக அவர் கையிலேயே கொடுத்து நான் புகைப்படம் எடுக்கணும், இதை நான் முன்னாடியே தெரிவிச்சிருக்கேன்லாம் சொல்லி பார்த்தேன். அவங்க வந்து அனுமதியே கொடுக்கல. அப்புறம் வேற ஒரு அதிகாரி வந்து பார்த்துட்டு சரிப்பா இது மாதிரி நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாரு, ஆனால் இந்த கண்ணாடி பாட்டல் வந்து நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏன்னா உடையும் பொருள் இதில் காயப்படுத்தலாம், ஏதாவது விபரீதங்கள் ஆகலாம், இது வந்து நிச்சயமாக அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கிறத பார்த்து ஐயா அவர்கள் தூரத்துலேருந்து பார்த்து கையை அசைச்சு எங்களை அழைச்சாரு. நான் யாரை பார்த்து நான் திரும்பி பார்த்தோன்னா என்னை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த காவல் அதிகாரிகள் ஐயாவிடம் அழைத்து சென்றார்கள். எனக்கு பயமாக இருந்தது, அதே சமயம் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் பக்கத்தில் பார்த்தா போது என்னை கைது பண்ணாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு போனேன். போனதுமே தோளில் கை வச்சாரு, என் பயம் நீங்கிச்சு. என்ன அப்படிங்கும் போது ஐயா இது மாதிரி பாட்டிலில் ஓவியம் மறைஞ்சிருக்கிறாங்க, அதை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து மெழுகில் ஒரு விநாயகர் சிலை செஞ்சு வச்சுருந்தேன், அதை அவசர அவசரமாக எடுத்து ஐயாவோட உருவத்தை நான் படைச்சிட்டு இருந்தேன், அதை பார்த்து என்னை அழைச்சாரு, இது என்ன அப்படின்னு, ஐயா உங்கள் உருவத்தை நான் உடனே பண்ணி உங்ககிட்டவாது கொடுக்கலாம் அப்படின்தான் அப்படின்னு சொன்னானே, அவர் சொன்ன ஒரே வார்த்தை அதாவது என்னை சந்திக்க முடியலன்னு தளர்ந்து போகாமல் உடனுக்குடன் நீங்கள் வந்து ஒரு சிற்பம் பண்ணணும்னு தோணுச்சுல்ல இதுதான் இளைஞர்களுக்கு இன்றைய தேவைன்னு சொல்லி என்னை கட்டி தழுவி பக்கத்தில் புகைப்பட நண்பர்களை வர வச்சு புகைப்படம் எடுத்து என்னுடைய முகவரிக்கு இந்த புகைப்படத்தை நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு அவங்ககிட்டையில் அனுப்பி வச்சு இவரை சாப்பிட வச்சு அனுப்புங்கன்னு சொன்ன நிகழ்வு எனக்கு அன்னைக்கு விட இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் என் வீட்டில் வந்து என் பொண்ணுகள்லாம் கல்லூரிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்பா நீங்கள் எடுத்த புகைப்படம் நாங்கள் அன்னைக்கெல்லாம் என்னமோ சாதாரணமாக நினச்சோம், இன்னைக்கு தான்ப்பா நீ எவ்வளோ பெரிய ஒரு மகான் கூட நீ புகைப்படம் எடுத்திருக்கிற, ஒரு வாழும் வரலாறு அவரு கூட நம்ம பதிவாயிருக்கிற அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இது வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நொடிக்கு நொடி நான் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் தான்.
அவர் வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப பெருமை.
இப்ப காந்தி நேரு அவங்க எல்லாம் வரலாறு புத்தகத்துல படிச்சிருக்கிறோம், ஓவியமா பாத்துருக்கிறோம், ஆனா ஒரு வரலாற்று மகான் வந்து வாழ்ந்த காலத்துல நானும் UMT ராஜாவும் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது நிச்சயமா வரலாற்றுல வந்து நானும் பதிவாயிட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு.
அவர் சொன்னார் இல்லையா, நான் விஞ்ஞானி ஜனாதிபதி அதெல்லாம் விடவும் நான் ஒரு ஆசிரியரா சொல்றதெல்லாம் பெருமைப்படுறேன், இளைஞர்களுக்காக வழி நடத்துவேன், இளைஞர்களை முன்னிறுத்தி செல்வேன்னு சொன்னாரு. அது மாதிரி ஒரு இளைஞர் உங்களை வந்து அவர் தொய்ந்து போகாம நீ வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னது ஒரு நிகழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான்.
அதான் இளைஞர்களுக்கு வந்து நான் வந்து இவர் MS உதயமூர்த்தி ஐயாவையும் பார்த்துருக்கிறேன், அவரு என்னோட இதையில பார்த்துட்டு கையில பச்சை குத்தி இருக்க பார்த்தோன்னா UMT உன்னால் முடியும் தம்பிங்கிற வார்த்தை அவரு எழுதின புத்தகத்தோட வார்த்தை தான். இயக்குனர் பாலச்சந்தருக்கும் கூட உதயமூர்த்தி அப்படின்ட்டு அந்த உன்னால் முடியும் தம்பி படத்தில் பேரை வச்சுருந்தாரு. அப்படி இருக்கிற வந்து இந்த மாதிரியா பெரிய பெரிய மகான்களையெல்லாம் நான் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்கள மாதிரியா நம்ம வாழ முடியலைன்னா கூட அவங்க அறிவுரைப்படி ஏதாவது நடக்க முடியுமா, மற்ற இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது பயன்படும் வகையில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற சிந்தனையில் தான் முழுக்க முழுக்க இந்த செயல்பட்டு இருக்கு.
சரி, இதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஆதரவு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் உங்களுடைய இலக்கு?
இல்லை மேடம், ஆதரவு இருக்குங்க. ஆதரவு இருந்தால் இன்றைக்கி வந்து 150 சாதனைகள் நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு சாதனை ரெண்டு சாதனை பண்ணால் அடுத்த வேலைக்கு போ சம்பாரி வாடகை கொடு கஷ்டம் அப்படின்னு தான் சராசரி குடும்பத்தில் இருக்குது. ஆனால் நான் வந்து 150 சாதனைகள் 22 வருடமாக பண்ணியிருக்கிறேன்னா எல்லாருக்குமே தெரியும். அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய தாயார், என்னுடைய மனைவி, ரெண்டு பேருமே நான் ஏதாவது சாதனைகள் வந்தால் முதல் பாராட்டு அவங்க தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு பெரிய நகைச்சுவை நடிகன் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மிமிக்ரி டான்ஸு யோகா அந்த கலைத்துறையில் என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அதையெல்லாம் நான் பழகி இன்னைக்கு சினிமாவுக்காக உண்மையாலேயே ஒரு நல்ல வழியில் நான் பயணிச்சுட்டு வர்றேன். அதுக்காக கடவுள் அருள் பாருங்க, எனக்கு சினிமாவில் வந்து என்ன நடிகனாக ஆக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி, என்னுடைய இரண்டு மகள்கள் காவிய தமிழ், அபிநய தமிழ், அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து கலைத்துறையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து சீரியலில் வந்து நடிகையாயிருக்கிறாங்க. என்னுடைய மனைவி நடிகையாயிருக்கிறாங்க, நானும் நடிகனாக இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கலை குடும்பம் அப்படின்னு எங்களை அழைக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து சினிமாவில் வந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம்.
நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ சின்னத்திரையில் வந்திருக்கிறீங்க, இனி வெள்ளித்திரையில் வரவும் நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
தமது சாதனைகளையும் திறமைகளையும் நம்மிடம் எடுத்து கூறியவர் UMT ராஜா அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, உங்கள் திறமைகளையும் நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055 243-1055. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.